ஆஸ்பத்திரியின் மூலமாக வேலூர் பட்டணம் என்பது முழு உலகமும் அறிந்த ஒரு பட்டணமாய் இருக்கிறது.
And even though now there may be many other good hospitals in India,
இப்பொழுது இந்தியாவிலே இன்னும் பல நல்ல மருத்துவமனைகள் வந்திருந்தாலும் கூட,
40-50 years ago this was the only really good hospital in India.
40-50 ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது இந்தியா தேசத்திலேயே மிக சிறந்த ஒரு மருத்துவமனை என்று சொல்லக்கூடியதானால் அது சிஎம்சி வேலூராக தான் இருந்திருக்கிறது.
And why was that?
ஏன் அப்படி இருந்திருக்கிறது என்று யோசித்தீர்களா?
Many people who could not get cured or could not get a proper diagnosis elsewhere would come here.
தங்களுடைய நோய்க்கு சிகிச்சை கிடைக்காத அநேகர், என்ன வியாதி என்றே கண்டுபிடிக்க முடியாத நோய்களுக்கு அவர்கள் இங்கே வந்து சிகிச்சை பெற்று குணமாகி இருக்கிறார்கள்.
And here, because of the expertise of the doctors and the equipment they had, they could diagnose the disease properly.
இங்கே கைதேர்ந்த மருத்துவர்கள் மூலமாகவும் மிகவும் நவீனமயமாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் மூலமாகவும் சரியான வியாதியை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள்.
And once the disease was diagnosed properly, that is very, very important first step.
முதல் படி என்ன வியாதி என்பதை சரியாக கண்டுபிடிக்க வேண்டும்.
And then the second step was to cure it with medicine or surgery.
இரண்டாவது படி அதற்கு அறுவை சிகிச்சை மூலமாகவோ அல்லது மருந்துகள் மூலமாகவோ அதற்கு குணத்தை கொடுக்க வேண்டும், குணமாக்க வேண்டும்.
And we know that in every sickness these are the two important things.
ஒவ்வொரு வியாதியிலேயும் இந்த இரண்டு காரியங்கள் முக்கியமானவைகள்.
A good doctor is one who can diagnose the sickness accurately.
நல்ல மருத்துவர் யார் என்று சொன்னால் சரியாக வியாதியை இதுதான் என்று கண்டுபிடிப்பவர்.
And give the correct treatment or surgery to cure it without causing other complications.
மற்ற குழப்பங்கள் ஏற்படாதபடிக்கு அந்த வியாதிக்கு மட்டும் சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தக்கூடிய மருத்துவர் தான் நல்ல மருத்துவர்.
To give the minimum amount of medicine required.
குறைந்தபட்ச மருந்துகள் எவைகள் கொடுத்தால் போதும் என்று அறிந்திருக்கிறவர்.
Now the same thing is true spiritually.
இதே காரியங்கள் ஆவிக்குரிய ரீதியிலையும் மெய்யானதாய் காணப்படுகிறது.
Sin is like sickness.
பாவம் என்பது வியாதியை போல இருக்கிறது.
And all the problems man has is caused by sin.
மனிதனுக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுமே பாவத்தின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான்.
And a true servant of God is to be like a good doctor.
ஒரு மெய்யான தேவ ஊழியர் நல்ல மருத்துவரை போல இருக்க வேண்டும்.
He must be able to diagnose the problem accurately.
பிரச்சனை என்ன என்பதை நுணுக்கமாக கண்டுபிடிக்கிறவராய் இருக்க வேண்டும்.
And give the correct cure without causing other complications.
மற்ற குழப்பங்கள் ஏற்படுத்தப்படாதபடிக்கு சரியான சிகிச்சையை கொடுக்கக்கூடியவர் தான் நல்ல தேவ ஊழியர்.
See, we have problems in our personal life.
நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு.
Most of the homes in India are unhappy homes.
இந்திய தேசத்திலே காணப்படுகிற அநேக குடும்பங்கள் சந்தோஷமற்ற குடும்பங்களாகவே காணப்படுகிறது.
It's not only those homes where there are the women are killed for dowry.
வரதட்சணைக்காக கொல்லப்படுகிற பெண்கள் வீடுகளிலே மட்டும் சந்தோஷமில்லை என்று அல்ல.
There are many other homes where the husband doesn't kill the wife but they are totally unhappy.
அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவியை வரதட்சணைக்காக கொல்லுவதில்லை, ஆனாலும் சந்தோஷமற்ற நிலையிலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
And then we have a whole lot of institutions called churches in India.
அநேக ஸ்தாபனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சபைகள் இந்தியாவிலே பல காணப்படுகிறது.
And there also there's such a lot of corruption.
அங்கேயும் கூட எவ்வளவோ அநீதிகள் பொல்லாப்புகள் காணப்படுகிறது.
All denominations.
எல்லா ஸ்தாபனங்களிலுமே அப்படி காணப்படுகிறது.
And organizations.
நிறுவனங்களிலே காணப்படுகிறது.
Financial scandals.
அங்கே பார்த்தால் பணத்திலே குளறுபடி, பண ஊழல் என்று பார்க்கிறோம்.
Moral impurity.
ஒழுக்க கேடுகள் அங்கே காணப்படுகிறது.
So in personal life, home life, church life,
தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை,
there is sickness.
வியாதிகள் காணப்படுகிறது.
Spiritual sickness.
ஆவிக்குரிய நோய் காணப்படுகிறது.
And why is it with all the thousands of preachers and television preachers and everything else in this country, these sicknesses are not being cured?
ஆயிரக்கணக்கான பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இருந்தும், எவ்வளவோ கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் இருந்தும் ஏன் இந்த வியாதிகள் குணமாக்கப்பட முடியாமல் இருக்கிறது?
Why is it we don't have more godly people who are walking as Jesus walked?
இயேசு நடந்தது போலவே நடக்கக்கூடிய தேவ மனிதர்கள் ஏன் அபூர்வமாக காணப்படுகிறார்கள்?
Why is it we don't have more homes that are like a light to the world?
உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஏன் அநேகம் காணப்படுவதில்லை?
Why don't we have more churches that are like a light to the world?
இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடிய சபைகள் ஏன் அநேகம் இல்லை?
Why don't we have more preachers who have the humility of Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததான அந்த மனத்தாழ்மை உள்ள பிரசங்கர்கள் அநேகர் இல்லை ஏன்?
Why don't we have more preachers who have the attitude to money that Jesus had?
இயேசுவுக்கு பணத்தின் மீது இருந்த அதே மனப்பான்மை கொண்ட அநேக பிரசங்கர்கள் இன்று இல்லை ஏன்?
Why is it that so many of us believers can look at all this and accept it, not wishing for something better?
விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் இவைகளெல்லாம் பார்த்தும் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் மேன்மையானதை எதிர்பார்க்காதபடி அதை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு காணப்படுகிறோம்?
You know, in India, when we go into the villages and even in the towns, there are so many slums that are so dirty.
இந்தியாவிலே கிராம பகுதிகளிலே பார்க்கும்போது எத்தனையோ சேரி பகுதிகள் இருக்கிறது, அவைகள் மிகவும் அசுத்தமாய் காணப்படுகிறது.
And the people who live in those slums have got so used to unhygienic, dirty conditions that they accept it.
துப்புரவற்ற நிலைமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதிலேயே பழகி போய் அதை அவர்கள் வாழ்க்கை முறையாகவே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்.
And the next generation in that slum will live in that same slum. They've got used to it.
அந்த சேரி பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை அங்கே பிறந்து வளர்கிறபடினாலே அவர்களும் அதிலே பழகி போய் விடுகிறார்கள்.
Except maybe one or two who will try to climb out and get into a better life and live in better surroundings.
ஒன்று இரண்டு பேர் தவிர இந்த ஒன்று இரண்டு பேர் தான் எப்படியாவது இந்த இடத்தை விட்டு மீண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் சற்று முன்னேற்றம் அடைந்து வேறு எங்கேயாவது போய் விடுகிறார்கள்.
And I think it's the same with many Christians in India.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது.
Spiritually speaking, a lot of us are living in a slum.
ஆவிக்குரிய ரீதியிலே நம்மிலே அநேகர் சேரியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம்.
If you have sin in your thought life, it's a slum.
உங்களுடைய சிந்தை வாழ்க்கையிலே பாவம் காணப்படுமேயானால் அது ஒரு சேரி பகுதி.
If you are fighting and quarreling in your home, even if it's a 5-bedroom house, it's a slum.
உங்களுடைய வீடு 5 படுக்கை அறை கொண்ட வீடாக இருந்தாலும் கூட அங்கே நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அது ஒரு சேரி.
And even if you have a grand church building but not the mighty prophetic word of God, that's a slum.
உங்களுக்கு மிக பெரிய பிரமாண்டமான கட்டடம் கொண்ட ஒரு சபை இருக்கலாம், அங்கே தீர்க்கதரிசனமான வார்த்தை இல்லை என்று சொன்னால் அதுவும் ஒரு சேரி பகுதிதான்.
People are in the church are not becoming more and more godly.
சபையில் உள்ள மக்கள் இன்னும் அதிகம் அதிகமாக தேவனை போல மாறவில்லை என்றால் அது ஒரு சேரி பகுதிதான்.
It's a slum.
அது ஒரு சேரி.
What is the reason for all this?
இவள் எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்?
That's what we want to think about during this weekend.
இந்த வார இறுதி நாட்களில் இருக்கக்கூடிய கூட்டங்களிலே இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம்.
So I want to begin first of all in Genesis chapter 1.
முதலாவதாக நான் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே ஆரம்பிக்க இருக்கிறேன்.
The Bible begins with these words spoken by God.
தேவனால் பேசப்பட்ட இந்த வார்த்தைகளினாலே வேதம் ஆரம்பிக்கிறது.
Do you know what were the first words spoken by God in the Bible?
வேதத்திலே தேவன் முதலாவதாக பேசின வார்த்தைகள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா?
The first word spoken by God was let there be light, verse 3 of Genesis 1.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 3 வசனத்திலே பார்க்கிறோமே, வெளிச்சம் உண்டாக கடவுது, இதுதான் தேவன் பேசிய முதல் வார்த்தைகள்.
Let me repeat that.
நான் அதை மீண்டும் சொல்லட்டும்.
The first words that God spoke in the Bible are Let there be light.
வேதத்திலே தேவன் முதன்முதலாக பேசின வார்த்தைகள், வெளிச்சம் உண்டாக கடவுது.
And there was light.
அங்கே வெளிச்சம் உண்டானது.
And then after that, what was the first thing that God did?
அதற்கு பிறகு தேவன் செய்த முதலாவது காரியம் என்ன?
It says in verse 4, he separated the light from the darkness.
அங்கே இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் பிரித்தார் என்று 4 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Please remember this all your life.
உங்கள் வாழ்க்கை முழுதுமாய் இதிலே இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
The first words God spoke was let there be light.
தேவன் பேசின முதல் வார்த்தைகள், வெளிச்சம் உண்டாக கடவுது.
And the first thing that God did after that was to separate the light from the darkness.
அதற்கு பிறகு தேவன் செய்த முதலாவது காரியம் இருளை வெளிச்சத்திலிருந்து பிரித்தார்.
Now in this there is a spiritual meaning.
இதிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு பொருள் புதைந்திருக்கிறது.
He called the light day and the night darkness and the darkness he called
வெளிச்சத்தை பகல் என்றும் இருளை இரவு என்றும் அழைத்தார்.
These two were to be separate.
இவைகள் இரண்டும் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும்.
There was never supposed to be any fellowship between the two.
இந்த இரண்டுக்கும் ஒன்று எப்பொழுதுமே ஐக்கியம் காணப்படக்கூடாது, உறவு காணப்படக்கூடாது.
Now the meaning of this we read in the New Testament.
இதனுடைய பொருளை நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம்.
In 2 Corinthians in chapter 4.
2 கொரிந்தியர் 4 அதிகாரம்.
The Bible interprets itself.
வேதம் அதை தன்னை வியாக்கியானம் செய்து கொள்கிறது.
What is this darkness?
இந்த இருள் என்பது என்ன?
The darkness is described in verse 4 of 2 Corinthians 4.
2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்திலே அந்த இருள் என்பது என்ன என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது.
Satan has blinded the minds of unbelievers so they might not see the light of the glory of the gospel of the glory of Christ.
தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை அவிசுவாசிகள் காணக்கூடாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு அவருடைய மனதை குருடாக்கினான்.
You know, a blind man lives in darkness.
ஒரு குருடன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
If you close your eyes, you know what darkness is.
உங்கள் கண்களை மூடி பாருங்கள், இருள் என்றால் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள்.
That means we can't see.
அதை நாம் பார்க்க முடியாது, அதுதான் இருள்.
And if a man is blind, he doesn't know the color of the wall or the color of the stable or anything.
ஒரு மனிதன் குருடனாய் இருக்கும் பொழுது இந்த சுவரினுடைய நிறம் என்ன, இந்த மேஜையினுடைய நிறம் என்ன என்பதை அவன் அறிந்து கொள்ள முடியாது.
You can't blame him, you feel sorry for him.
அவனை பார்த்து நாம் குற்றம் சுமத்த தேவையில்லை, அவனுக்காக வருத்தப்படுகிறோம்.
The Bible says that the devil has blinded the minds of people and made their eyes dark.
பிசாசு ஜனுடைய கண்களை குருடாக்கி அவர்களை இருளிலே வைத்து விடுகிறான்.
That is the darkness mentioned in Genesis 1.
ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இருள் இதுதான்.
Says that darkness was over the face of the earth in Genesis 1:2.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்திலே பார்க்கிறோம், பூமியின் மீதே இருள் இருந்தது என்று வாசிக்கிறோம்.
The meaning is here.
அதனுடைய பொருள் இதுதான்.
That means I don't see fully the gospel of the glory of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை நான் முழுமையாக பார்க்க முடியாததுதான் அந்த இருள்.
I may see a little bit of it.
அதிலே கொஞ்சத்தை நான் பார்க்கலாம்.
For example,
உதாரணமாக,
all those here who have received forgiveness of sins through the Lord Jesus Christ.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் இங்கே இருக்கிறவர்கள்,
you have seen a little bit of that glory.
நீங்கள் அந்த மகிமையிலே கொஞ்சத்தை பார்த்திருக்கிறீர்கள்.
I would say about 1%.
1% என்று சொல்லலாம், நான் சொல்வேன்.
But that 1%, you think it is the full gospel.
அந்த 1% நீங்கள் பார்க்கிறீர்களே, அதுதான் முழுமையான சுவிசேஷம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
That's where the devil has succeeded.
இங்கேதான் பிசாசு வெற்றி பெற்று விட்டான்.
But making you think that 1% of the gospel is the full gospel.
சுவிசேஷத்தின் 1% தான் முழுமையான சுவிசேஷம் என்பதை நீங்கள் நம்ப வைத்து விட்டான் பிசாசு.
Forgiveness of sins is a very important part of the gospel.
பாவ மன்னிப்பு என்பது சுவிசேஷத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி.
That is not the full gospel of the glory of Christ.
ஆனால் அது கிறிஸ்துவின் மகிமையின் முழு சுவிசேஷம் அல்ல.
No, it's only 1%.
அது ஒரே 1% தான்.
So the devil has robbed most Christians of the remaining 99%.
மீதி உள்ள 99% பிசாசு கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து திருடி விட்டான்.
It's something like this.
இது போலதான்.
Supposing your father was a multi-millionaire.
உங்களுடைய தகப்பனார் ஒரு கோடீஸ்வரர் என்று வைத்துக் கொள்வோம்.
And you're his child.
நீங்கள் அவருடைய பிள்ளை.
You're maybe his only child.
அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே பிள்ளை நீங்கள் தான்.
And he has got properties in Chennai and Vellore and Coimbatore and all over the place.
சென்னை, வெல்லூர், கோயம்புத்தூர் எல்லா இடங்களிலேயும் அவருக்கு நிறைய சொத்து இருக்கிறது.
Many bank accounts with a lot of money.
அநேக வங்கிகளிலே கணக்கு இருக்கிறது, அதிலே நிறைய பணம் போட்டிருக்கிறார்.
And before he dies he writes a will in your favor.
அவர் மரிக்கும் முன்பதாக உங்களுடைய சார்பிலே அவர் ஒரு உயில் எழுதி வைக்கிறார்.
Willing all this property for you.
என்னுடைய சொத்து எல்லாம் உனக்கு தான் என்று சொல்லி உயில் எழுதி வைக்கிறார்.
And then you don't understand it properly, you give it to some lawyer to get this for you.
அந்த உயிலை படித்து உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆகவே நீங்கள் ஒரு வழக்கறிஞரிடத்தில் சென்று இதை எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை கொடுக்கிறீர்கள்.
Or you don't read it properly.
அல்லது நீங்கள் ஒழுங்காக அதை வாசிப்பதில்லை.
Careless about it and you ask some lawyer to interpret the will for you.
அதை குறித்து நீங்கள் கவலையினமாக இருந்து கொண்டு ஒரு வக்கீலிடத்தில் போய் எனக்கு இது என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறீர்கள்.
And that crooked lawyer cheats you of 99% of your property.
அந்த ஏமாற்றுக்கார வழக்கறிஞர் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்திலே 99% அவர் ஏமாற்றி வஞ்சித்து வைக்கிறார்.
Only 1% of your father's property.
இப்பொழுது உங்களுடைய அப்பாவுடைய சொத்திலே 1% தான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது.
And you live in a small little hut somewhere in Vellore.
நீங்கள் வேலூரிலே ஒரு மூலையிலே ஒரு குடிசை வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Which is part of your father's property.
அது உங்களுடைய அப்பாவுடைய சொத்திலே ஒரு பகுதி தான் அந்த குடிசை வீடு.
And you are very happy that you got a roof over your head.
ஓ, எனக்கு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சந்தோஷமாய் படுத்து உறங்குறீர்கள்.
Struggling to live.
வாழ்க்கை வாழ்வதற்கு போராடி கொண்டே இருக்கிறீர்கள்.
That is a picture of many Christians.
அநேக கிறிஸ்தவருடைய சித்திரம் இப்படி தான்
இருக்கிறது. They have got something from God.
தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டார்கள்.
They have received the forgiveness of their sins through the death of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
And they are happy.
சந்தோஷமாக இருக்கிறார்கள்.
But go back to that illustration of your father leaving the inheritance for you.
உங்களுக்காக உங்களுடைய அப்பா சொத்தை வைத்து விட்டு போனாரே அந்த விளக்கத்தை திரும்பி வாருங்கள்.
I don't think there is one person sitting here, even if you're uneducated, who will allow any crooked lawyer to cheat you of your father's inheritance.
இங்கே குறைந்தபட்சம் ஒரு நபர் கூட நீங்கள் படிக்காதவரா இருந்தாலும் கூட உங்களுடைய அப்பாவின் சொத்தை வேறு ஒரு வக்கீல் எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் விடவே மாட்டீர்கள் என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன்.
Because when it comes to money and material things, we are all very clever.
பணம் சொத்து என்று வரும்பொழுது நாம் அவ்வளவு அறிவாளிகளாக இருக்கிறோம்.
We don't let anybody cheat us even of 10 rupees.
10 ரூபாய் கூட யாரும் ஏமாற்றுவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம்.
But the devil is cheating us left, right and center of something much more than millions of rupees.
லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய்களை காட்டிலும் அதிகமான மதிப்புடைய ஒரு காரியத்திலே இடது பக்கம் வலது பக்கம் மத்தியிலே ஏமாற்றி விட்டானே.
What does it say here? இங்க
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
That the God of this world has blinded the minds of people from the gospel of the forgiveness of sins? No.
இங்கே பாவ மன்னிப்பின் சுவிசேஷத்தினுடைய ஒளியை காணக்கூடாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் கண்களை குருடாக்கி விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறதா?
He does blind many people in the world from the gospel even of the forgiveness of sins.
இந்த பாவ மன்னிப்பு என்கிற காரியத்திலே கூட காணக்கூடாதபடிக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிற அநேகரை குருடாக்கி விட்டான்.
Millions.
கோடிக்கணக்கான மக்கள்.
They haven't even got the 1%.
அவர்களுக்கு இந்த 1% கூட கிடைக்கவில்லை.
But the devil has succeeded in blinding the minds of many believers from the gospel of the glory of Jesus Christ. That's what it says here.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீர்களா, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை காணக்கூடாதபடிக்கு பிசாசு அநேகருடைய கண்களை குருடாக்கி விட்டான்.
The gospel of the glory of Christ, who is the image of God.
தேவனுடைய சாயலாய் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி.
What is that full, the remaining 99%?
மீதி உள்ள 99% சுவிசேஷம் என்ன?
That after our sins are forgiven,
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு,
this image of God that is in Christ,
கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய சாயல்,
which is his glory,
அதுதான் அவருடைய மகிமை,
can become ours.
அது நம்முடையதாய் மாற முடியும்.
That I can be changed into that likeness.
அந்த சாயலாக நான் மாற்றப்பட முடியும்.
Not in a day.
ஒரு நாளிலே or one week, ஏதோ ஒரு நாளிலே அல்லது ஒரு வாரத்தில் நடந்து விடாது.
But progressively.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக.
You know, just like you send your little child to school when he's 3 years old.
உங்கள் சிறு பிள்ளை 3 வயதாக இருக்கும் பொழுது பள்ளிக்கு அனுப்புகிறீர்கள்.
He doesn't become a PhD in 1 year.
ஒரு வருஷத்திலேயே PhD பட்டம் பெற்று விடுகிறானா?
No.
இல்லை.
He doesn't become a postgraduate surgeon in 1 year.
ஒரு ஆண்டிலேயே முதுகலை பட்டம் பெற்ற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராய் மாறி விடுகிறாரா?
But how many of you will be happy if he just learned to read and write in the kindergarten?
ஆனால் LKG படிப்பிலே போகும்போது எழுத படிக்க தெரிந்து விட்டாலே எவ்வளவு சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்?
Reading writing is very important.
எழுதவும் படிக்கவும் என்பது மிக முக்கியம்.
But you're not happy with your child just learning to read and write.
என் குழந்தைக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும் என்பதனாலே நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா?
And do you think God is happy with his children who have just got forgiveness of sins?
தேவனும் தம்முடைய பிள்ளைகள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டது நிமித்தமாய் மட்டுமே சந்தோஷப்பட்டு விடுவாரா?
That is the kindergarten lesson.
அது LKG படிப்பு.
God wants us to go from one degree of glory to another.
மகிமையின் ஒரு நிலையிலிருந்து மகிமையின் இன்னொரு நிலைக்கு நாம் போக முடியாய் தேவன் விரும்புகிறார்.
See chapter 3 verse 18.
3:18 பாருங்கள்.
It says, as we look into the mirror of God's word,
2 Corinthians 3:18 லே பார்க்கிறோம், வேத வசனமாகிய கண்ணாடியை நாம் பார்க்கும் பொழுது,
we see the glory of Jesus there.
அதிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் அதிலே பார்க்கிறோம்.
We see the gospel of the glory of Jesus there.
இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தை நாம் அங்கே பார்க்கிறோம்.
And as we see the glory of Jesus in the word of God,
தேவனுடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் காணும் பொழுது,
it says the Holy Spirit changes us from one degree of glory to another. Into that same likeness.
பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் ஆவியா இருக்கிற கர்த்தர் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து நம்மை மறுபடுத்துகிறார். அவருடைய சாயலாக.
Nobody could experience this in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருமே இதை அனுபவிக்க முடியாதிருந்தது.
I mean they could experience forgiveness of sins in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே பாவ மன்னிப்பை அனுபவிக்க முடிந்தது.
They could experience healing from diseases in the Old Testament.
வியாதிகளிலிருந்து சுகத்தை பழைய ஏற்பாட்டு மக்கள் அனுபவித்தார்கள்.
They could experience material prosperity in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்கள்.
They could experience the defeat of their enemies in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே தங்களுடைய சத்துருக்கள் தோற்கடிக்கப்படக்கூடிய அனுபவத்தை அனுபவித்தார்கள்.
But they could not become more and more like Jesus Christ in the Old Testament.
ஆனால் பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் இயேசுவைப் போல இன்னும் அதிகம் அதிகமாய் சாயலிலே மாற முடியாதிருந்தது.
Have you understood now what the gospel of the glory of Christ is?
கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை இப்பொழுது விளங்கிக் கொண்டீர்களா?
And the devil has cheated most believers of it.
அநேக விசுவாசிகளை அடிக்கடி பிசாசு ஏமாற்றி விட்டான்.
By giving them an Old Testament gospel.
பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷத்தை கொடுத்து ஏமாற்றி விட்டான்.
The Old Testament was a kindergarten class.
பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம் என்பது LKG பாடம் தான்.
Galatians 3 says that the Old Testament they were like children, in the New Testament we are like grown up sons.
கலாத்தியர் 3 அதிகாரத்திலே பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் இருக்கும்போது அவர்கள் பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டிலே நாம் வளர்ந்த புத்திரர்களைப் போல இருக்கிறோம் என்று பார்க்கிறோம்.
Children are occupied with kindergarten stuff.
பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்கேஜி பாடத்திலேயே அவர்கள் திளைத்திருக்கிறார்கள்.
Paul said in 1 Corinthians 13.
1 கொரிந்தியர் 13-லே பவுல் சொல்கிறார்,
When I was a child I thought like a child.
நான் குழந்தையாக இருக்கும்போது குழந்தையைப் போல யோசித்தேன்.
I spoke like a child.
குழந்தையைப் போல பேசினேன்.
I did everything like a child.
எல்லாவற்றையும் குழந்தையைப் போல செய்தேன்.
But now that I am grown up,
ஆனால் இப்பொழுது நான் வளர்ந்து விட்ட பிறகோ,
I think like a man.
நான் ஒரு மனிதனை போல,
I speak like a man.
மனிதனை போல பேசுகிறேன், நின்றுகிறேன்,
like a man.
மனிதனை போல காரியங்களை செய்கிறேன்.
That is the difference between old covenant and new covenant.
இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம்.
God treated people in the old covenant like little babies.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் பிள்ளைகளை, தம்முடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளைப் போல நடத்தினார்.
You read Galatians 3 and chapter 4, those two chapters, and you'll understand that.
கலாத்தியர் 3-4 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் விளங்கிக்
கொள்ளலாம். God wants us to be like son.
ஆனால் இப்பொழுதும் நாம் புத்திரர்களாக இருக்க முடியாது தேவன் விரும்புகிறார்.
We need to understand things that little babies can't understand.
சிறு பிள்ளைகள் விளங்கக்கூடாத காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Let me show you Psalm 103.
சங்கீதம் 103-ஐ நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும்.
Psalm 103, this is written 1000 years before Christ by David.
தாவீது கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருடங்கள் முன்பதாக எழுதினார்.
And it is an Old Testament gospel.
அது ஒரு புதிய பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம்.
What did this Old Testament gospel give David?
பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம் தாவீதுக்கு என்ன கொடுத்தது என்று பார்க்கிறோம்.
He says, bless the Lord, O my soul, verse 2, and don't forget any of his benefits.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதம் 103-2 வாசிக்கிறோம்.
This is a very common prayer of many people in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே அநேக மக்கள் செய்யக்கூடிய பொதுவான ஜெபமாக இருக்கிறது.
Bless the Lord, O my soul, and forget not all of his benefits.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
Okay, what are the benefits that he got 1000 years before Christ?
கிறிஸ்துவுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீதுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன?
Number 1,
முதலாவது ஆசீர்வாதம்,
God forgave verse 3 all his sins.
அவர் எல்லா அக்கிரமங்களையும் தேவன் மன்னித்தார்.
Not 99% pardon all his sins.
99% பாவங்கள்ல எல்லா அக்கிரமங்களையும்.
Have you got pardon of all your sins?
உங்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா?
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
David had it 1000 years before Christ.
கிறிஸ்துவுக்கு முன்பாக 1000 ஆண்டுகள் முன்பாக தாவீது அதை பெற்றிருந்தார்.
If you only got that much, you're not better than David.
அது மட்டுமே நீங்கள் பெற்றிருந்தீர்கள் என்று சொன்னால் தாவீதை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர் அல்ல.
Secondly,
இரண்டாவதாக,
He heals all your diseases.
உங்களை எல்லாம் குணமாக்குகிறார்.
Do you believe in Jesus as a healer?
இயேசு குணமாக்குகிறவர் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா?
And you think you got the full gospel just because of that?
இதன் நிமித்தமா எனக்கு முழு சுவிசேஷம் கிடைத்து விட்டது என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
Some of you believe in Jesus as your healer but you're still sick.
உங்களிலே ஒரு சில இயேசு குணமாக்குவர் என்று விசுவாசிகள் ஆனாலும் வியாதியா இருக்கிறீர்கள்.
David never knew Jesus as a healer. He didn't know about Jesus at all.
இயேசுவை குணமாக்குவராக தாவீது அறியவில்லை. இயேசுவை தாவீது அறியாதிருந்தார்.
But he knew God as the one who healed all his diseases.
ஆனால் தன்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் தேவன் என்பதை தாவீது அறிந்திருந்தார்.
Even that is Psalm 103, Old Testament kindergarten gospel.
அதுவும் கூட சங்கீதம் 103-லே காணப்படக்கூடியதான எல்கேஜி சுவிசேஷமாக இருக்கிறது.
Third,
மூன்றாவதாக,
He redeems verse 4 your life from the pit, that is he saves you from hell.
பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது நரகத்துக்கு உன்னை விலக்கி மீட்கிறார்.
Have you been saved from hell?
நீங்கள் நரகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா?
David also, he is in heaven today.
தாவீது இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். தாவீதும் ரட்சிக்கப்பட்டார்.
That is an Old Testament kindergarten gospel.
அது பழைய ஏற்பாட்டு LKG சுவிசேஷமாக இருக்கிறது.
Further, number 4.
நான்காவது காரியம்,
He satisfies your all your life, all your years with many good things in this world.
அநேக நன்மைகளினாலே உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த உலகத்தின் நன்மைகளினாலே நிரப்புகிறார்.
Food, money, property, so many things.
ஆகாரம், பணம், சொத்து அநேக நன்மைகளினாலே நிரப்புகிறார்.
Are you blessed with many material things?
அநேக பொருளாதார ஆசீர்வாதங்களினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா?
That is an Old Testament kindergarten gospel that David experienced.
தாவீது அனுபவித்த பழைய ஏற்பாட்டிலே எல்கேஜி நிலையிலே இருக்கக்கூடியதான ஒரு சுவிசேஷம்.
Okay, let me tell you these four things again.
நான் இந்த மீண்டும் நான்கு காரியங்களை சொல்கிறேன்.
When a preacher tells you,
ஒரு பிரசங்கர் உங்களை பார்த்து சொல்லும் பொழுது,
Jesus can forgive your sins.
இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும்.
Jesus can heal your diseases.
உங்கள் வியாதிகளை குணமாக்க முடியும்.
Jesus can save you from hell.
நரகத்திலிருந்து உங்களை மீட்க முடியும்.
Jesus can bless you with many material material things.
அநேக நன்மைகளாலே பொருளாதார ஆசீர்வாதங்களை தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்.
He is preaching Psalm 103.
அவர் சங்கீதம் 103-ஐ பிரசங்கிக்கிறார்.
Not the gospel of the glory of Jesus Christ.
அது கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷம் அல்ல.
The devil has cheated believers today.
பிசாசு இன்றைக்கு அநேக விசுவாசிகளை வஞ்சித்து விட்டான்.
Giving them an Old Testament gospel and saying that's everything you got it.
பழைய ஏற்பாட்டு சுவிசேஷத்தை கொடுத்து விட்டு உனக்கு எல்லாமே கிடைத்து விட்டது என்று நம்ப வைத்து விட்டான்.
Brother, that is 1% of the gospel.
சகோதரனே, அது சுவிசேஷத்தின் ஒரே 1% மட்டுமே தான்.
It's what David had 1000 years before Christ.
கிறிஸ்துவுக்கு முன்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது பெற்றிருந்த சுவிசேஷம்.
Why have you allowed the devil to blind your eyes so that you don't see the rest of it written in the New Testament?
புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட மீதி காரியங்களை பார்க்க கூடாதபடிக்கு ஏன் நீங்கள் பிசாசு உங்கள் கண்களை குருடாக்க அனுமதி கொடுத்தீர்கள்?
How many preachers there are today on television platforms telling people these four things?
பிரசங்க மேடைகளிலேயும் டிவி நிகழ்ச்சிகளிலேயும் இந்த நான்கு காரியங்களை மட்டுமே சொல்லக்கூடிய எத்தனை பிரசங்கர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள்?
Of course, there are so many believers who like to hear these four things.
அதோடு கூட ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும், இந்த நான்கு காரியங்களை மட்டுமே கேட்பதிலே சந்தோஷமுள்ள அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்,
diseases can be healed,
வியாதிகள் குணமாக்கப்பட வேண்டும்,
I won't go to hell,
நான் நரகத்துக்கு போக கூடாது,
and I will have so many material prosperity on this earth.
இந்த பூமியிலே வாழும்பொழுது நிறைந்த பொருளாதார ஆசீர்வாதத்தினாலே வாழ வேண்டும்.
And the devil knows people like these things.
ஜனங்கள் இவைகளை தான் நேசிக்கிறார்கள் என்பது பிசாசுக்கு தெரியும்.
And so he gives them this gospel and blinds them to the remaining 99%.
ஆகவே இந்த சுவிசேஷத்தின் ஒரு சிறு பகுதியை மட்டும் கொடுத்து விட்டு மீதி உள்ள 99%க்கு அவளை குருடாக வைத்திருக்கிறான்.
That's not the New Testament gospel.
இது புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம் அல்ல.
The New Testament gospel is far glorious than that.
புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம் என்பது இதே காட்டிலும் அதிக மகிமை உள்ளதா இருக்கிறது.
It's called the gospel of the glory. What did we read in 2 Corinthians 4? The gospel of the glory of Christ, who is the image of God.
தேவனுடைய சாயலாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷம் என்று நாம் வாசிக்கிறோம்.
And that is called the light.
அதான் ஒளி என்று நாம் வாசிக்கிறோம்.
What is the light?
ஒளி என்றால் என்ன?
The 2 Corinthians 4:4, the light is the gospel of the glory of Jesus Christ, who is the image of God.
தேவனுடைய சாயலாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று வாசிக்கிறோம்.
Now when Jesus was on earth,
yes, in the bhoomile irunda poludu,
what was his glory? It's called the glory of Christ.
அவருடைய மகிமை என்ன? அதுதான் கிறிஸ்துவுடைய மகிமை என்று அழைக்கப்படுகிறது.
His glory was not that he lived in a 5-bedroom house.
அவருடைய மகிமை என்பது ஏதோ 5 படுக்கை அறை கொண்ட ஒரு வீட்டிலே வாழ்வது என்பது அவருடைய மகிமை அல்ல.
His glory was not that he had a chariot driven by 8 horses.
8 குதிரைகள் கொண்ட கூட்டப்பட்ட ஒரு ரதத்திலே அவர் போனார் என்பது அவருடைய மகிமை அல்ல.
His glory was not even that he could do miracles.
அவர் அற்புதங்களை செய்ய முடியும் என்பது கூட கிறிஸ்துவின் மகிமை அல்ல.
What was his glory?
அவருடைய மகிமைதான் என்ன?
He did manifest a little bit of his glory doing miracles.
அவர் அற்புதங்களை செய்வதன் மூலமாக தம்முடைய மகிமையிலே கொஞ்சம் பகுதியை வெளிப்படுத்தத்தான்
செய்தார். You know, when he turned the water into wine, it says he manifested a little bit of his glory.
தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றும் பொழுது அங்கே சற்று மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்தார்.
But when the apostle John describes the life of Jesus and the glory of Jesus,
apostle John yesu christudeya vaalkiye avade magimai vivarithu sollum bodhu,
his whole life
avade mulu vaalkiyum sollum bodhu,
see how he describes it in John chapter 1.
John 1 adhigarathile eppadi ezhudirukkar endru paarengal.
In John chapter 1 verse 14,
John 1 adhigaram 14th vasanam,
he says the word became flesh,
andha vaarthai maamsamaagi,
no one has seen God at any time,
devanai oruvanum oruvodum kandathillai.
That is also written in verse 18.
Adhu 18th vasathile ezhudapattirukkirathu.
No one has seen God at any time.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை.
But Jesus came and explained him.
ஆனால் இயேசுவே வந்து அவரை வெளிப்படுத்தினார்.
Why is Jesus called the word?
ஏன் இயேசு வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார்?
If I have thoughts in my mind,
என்னுடைய மனதிலே வார்த்தை எண்ணங்கள் இருக்கிறது.
You don't know what those thoughts are until I speak them in word.
நான் அந்த எண்ணங்களை வார்த்தைகளாக பேசாத வரைக்கும் என்ன எண்ணங்கள் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது.
Now I've been standing here for the last half an hour.
கடந்த அரை மணி நேரமாக இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன்.
And if I just stood here and had all types of nice thoughts.
நான் இங்கே நின்று கொண்டு பேசாமல் நல்ல எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருந்ததென்றால்,
you wouldn't know anything about what I wanted to say.
நான் என்ன சொல்ல விரும்புறேன் என்பதை நீங்கள் ஒரு காலம் அறிந்து கொள்ள முடியாது.
But because those thoughts became words in the last half an hour,
கடந்த அரை மணி நேரமாக எனக்குள்ள இருந்ததன சிந்தனைகள் எல்லாம் வார்த்தைகளாக வெளிப்பட்டபடியாலே,
you have understood my thoughts.
நீங்களுடைய சிந்தையை அறிந்து கொண்டீர்கள்.
Otherwise you can't see my thoughts.
இல்லாவிட்டால் உங்களால் என்னுடைய சிந்தையை பார்க்க முடியாது.
And no one can see God.
யாருமே தேவனை காண முடியாது.
But Jesus became the expression of God on earth, and that's why he's called the word.
ஆனால் இயேசு தேவனுடைய வெளிப்பாடாக இந்த பூமியிலே வந்தார். ஆகவே தான் அவர் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார்.
And not just spoken words like in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறது போல பேசப்பட்ட வார்த்தைகள் அல்ல.
When Moses spoke the word of God, that was also the word of God.
மோசே தேவனுடைய வார்த்தையை பேசினான். அதுவும் தேவனுடைய வார்த்தைதான்.
And the many things, 3/4 of the Bible is the word of God.
அநேக காரியங்கள் வேதத்திலே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளும் தேவனுடைய வார்த்தைகள்.
Old Testament 3 is 3/4 of your Bible.
பழைய ஏற்பாடு என்பது உங்களுடைய வேதத்திலே 1/3 ஒன்று பகுதியா இருக்கிறது.
And so but
முக்கால் பகுதியா இருக்கிறது.
But Jesus, in Jesus that word became flesh.
ஆனால் இயேசுவிலே அந்த வார்த்தையானது மாம்சமாய் மாறியது.
It wasn't just spoken.
பேசப்பட்ட வார்த்தைகள் மட்டுமல்ல.
It was manifested in a human body.
அந்த வார்த்தையானது மனுஷ சரீரமாக வெளிப்பட்டது.
The word of God was manifested in the way a man lived every second of the day.
தேவனுடைய வார்த்தையானது இந்த மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்தாரே அந்த வாழ்க்கையின் விதத்திலே தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது.
It was not just spoken.
ஏதோ பேசப்பட்ட வார்த்தைகள் அல்ல.
It was not just a message given on the Sabbath in the synagogue.
ஏதோ தேவனுடைய தேவாலயத்திலே ஓய்வு நாளிலே சொல்லப்பட்ட பிரசங்கங்கள் மட்டுமல்ல.
That was the Old Testament method.
அது பழைய ஏற்பாட்டினுடைய விதம்.
But in Jesus the word became flesh.
ஆனால் இயேசுவிலே இந்த வார்த்தையானது மாம்சமானது.
He didn't just preach love your enemies.
அவர் பிரசங்கித்தது மட்டுமல்ல,
that word became flesh.
அந்த வார்த்தையானது மாம்சமாய் மாறி.
He loved his enemies.
அவர் தன்னுடைய சத்துருக்களை சிநேகித்தார்.
Those who killed him, he said, Father, forgive them. They don't know what they're doing.
தன்னை கொலை செய்தவர்களை செய்கிறவர்களை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார்.
Everything he spoke was manifested in his life.
அவர் பேசின ஒவ்வொரு காரியங்களுமே அவருடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட்டது.
The word was made flesh.
வார்த்தை மாம்சமானது.
Then it says in John 1:14.
பிறகு யோவான் 1:14 வாசிக்கிறோம்.
The word became flesh and dwelt in our midst.
அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமடைந்தார் என்று பார்க்கிறோம்.
Otherwise we would not have been able to see anything.
இல்லாவிட்டால் நாம் ஒன்றையுமே பார்த்திருக்க முடியாது.
He had to dwell in our midst in all the difficult circumstances of life.
வாழ்க்கையினுடைய கடினமான பல்வேறு சூழ்நிலைகளின் மத்தியிலே அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டியதா இருந்தது.
If you want to understand what a miracle that is,
அது என்ன ஒரு எப்படிப்பட்ட அற்புதம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமா?
It's like you're trying to live a clean, pure, hygienic life in the midst of the dirtiest slum in Vellore.
அது எதற்கு ஒப்பா இருக்குது என்று சொன்னால், இந்த வேலூரிலே உள்ள ஒரு நல்ல சேரி பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள். அசுத்தமான ஒரு பகுதியிலே நீங்கள் துப்புரவான தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒப்பா இருக்கிறது.
You know, to live a clean hygienic life in some 5-star hotel, that is easy.
ஒரு 5-star ஹோட்டலிலே தங்கி பரிசுத்தமான ஒரு தூய்மையான வாழ்க்கை துப்புரவான வாழ்க்கையை வாழ்கிறேன் என்பது எளிது.
To live a clean hygienic life in a dirty slum, that's a little more difficult.
ஆனால் அசுத்தமான ஒரு சேரி பகுதியிலே இருந்து கொண்டு தூய்மையான வாழ்க்கையை வாழ்வது என்பது கடினமான காரியம்.
This world is so full of sin.
இந்த உலகமானது எவ்வளவு பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது.
Every day people speaking sinful things,
ஒவ்வொரு நாளும் பாவமான காரியங்களை பேசுகிறார்கள்.
Thinking sinful things,
பாவமான காரியங்களை சிந்திக்கிறார்கள்.
And doing sinful things,
பாவமான காரியங்களை செய்கிறார்கள்.
Having sinful attitudes to one another,
ஒருவருக்கொருவர் பாவமான மனப்பான்மையை கொண்டிருக்கிறார்கள்.
If you were to look at this world from heaven, you'd see it as a stinking slum of sin.
பரத்திலிருந்து இந்த பூமியை நோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது துர்நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு கேரியாக இந்த முழு பூமியும் காணப்படுகிறது.
மூவி தியேட்டர்ஸ் are full of sin, television is full of sin.
எங்கே உள்ளதான சினிமா கொட்டைகளிலே பாவம் நிறைந்து காணப்படுகிறது. டிவி நிகழ்ச்சிகளிலே பாவம் நிறைந்து காணப்படுகிறது.
இன்டர்நெட் has got so many sinful websites.
இணையதளத்திலே எவ்வளவோ இன்டர்நெட் மூலமாக பாவ காரியங்கள் காணப்படுகிறது.
If you could look at this earth from heaven, it is a stinking mess, a slum of sin.
பரத்திலிருந்து இந்த பூமியை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது துர்நாற்றம் எடுக்கக்கூடியதான ஒரு சேரி பகுதியை போல இந்த பூமி காணப்படுகிறது.
In the midst of this slum,
இந்த சேரி பகுதியின் மத்தியிலே
one man walked.
ஒரு மனிதர் நடந்தார்.
Pure.
சுத்தமாய் நடந்தார்.
The word was made flesh in him.
இந்த வார்த்தை மாம்சமானது.
No sin could come into him.
எந்த ஒரு பாவமும் அவருக்குள்ளாக செல்ல முடியவில்லை.
The word was made flesh and dwelt right in our slum.
அந்த வார்த்தை மாம்சமாகி நம்முடைய சேரி பகுதியிலே வாழ்ந்தது, வாசமடைந்தது.
We beheld his glory, it says.
அங்கே அவருடைய மகிமையை கண்டோம் என்று வசனத்திலே வாசிக்கிறோம்.
That glory was the same glory as of the only begotten of the Father.
அந்த மகிமை பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று 14
வசனத்திலே வாசிக்கிறோம். Not in the miracles he did.
அவர் செய்த அற்புதங்களினாலே அது விவரிக்கப்படவில்லை.
In a life full of grace and truth.
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாழ்ந்தாரே, அதிலே அந்த மகிமை வெளிப்படுகிறது.
We can say truth means it was full of purity and holiness.
சத்தியம் என்று சொன்னால் அது முற்றிலுமாய் தூய்மை பரிசுத்தத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை.
And grace means it was full of love and compassion.
கிருபை என்பது அன்பினாலேயும் மனதுருக்கத்தினாலேயும் இரக்கத்தினாலும் நிறைந்த ஒரு வாழ்க்கை.
It was not just holiness.
பரிசுத்தம் என்பது மட்டுமல்ல,
it was also fullness of love.
அது அன்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கை.
It was not only total purity.
முற்றிலுமான பரிசுத்தம் என்பது மட்டுமல்ல,
it was also total compassion on poor people.
பூரணமான முற்றிலுமான மனதுருக்கம் ஏழைகள் மீது.
Some people are very strong on holiness but they have no compassion.
சிலர் பரிசுத்தத்திலே வலிமையுள்ளவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு சற்றேனும் மனதுருக்கம் இருக்காது.
Some people have a lot of compassion for poor but they are not pure according to God's standard.
சிலருக்கு மனதுருக்கத்தினாலே நிறைந்திருப்பார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு பரிசுத்தத்தின் நிலை இருக்காது.
But in the glory of Jesus was seen in this perfect balance of these two.
ஆனால் இயேசுவின் மகிமையை நாம் எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த இரண்டும் சமநிலைப்படுத்தப்பட்டதான ஒரு வாழ்க்கை.
You know, grace and truth are like flesh and bones in our body.
கிருபையும் சத்தியமும் என்பது நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய சதையும் எலும்பும் போல.
If we were only bones that would be scary.
நாம் வெறும் எலும்பு கூடுகளாகவே இருந்தால் பார்க்கிறவர்கள் எல்லாம் பயமுறுத்திக் கொண்டே இருப்போம்.
If we were only flesh we would just collapse, we wouldn't be able to stand here.
வெறும் மாம்சமாக மட்டுமே இருந்திருப்போம் என்று சொன்னால் மாம்ச பந்தை போல உருண்டு கொண்டிருப்போம்.
We have bones and flesh.
நமக்கு எலும்பும் இருக்கிறது மாம்சமும் இருக்கு.
That's how Jesus was.
இப்படி தான் இயேசு இருந்தார்.
Full of truth,
சத்தியம் நிறைந்தவராக.
But not just truth.
ஆனால் சத்தியம் மட்டுமே அல்ல.
He was not a skeleton.
அவர் பார்க்கும் பொழுது எலும்பு கூடாக பயமுறுத்துகிறவராக இல்லை.
It was covered with tremendous love.
அது எவ்வளவோ நிறைவான அன்பினாலே மூடப்பட்டதாய் அந்த எலும்பு காணப்படுகிறது.
That is described as the glory of Jesus Christ here.
இதுதான் இயேசு கிறிஸ்துவின் மகிமை என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது.
Now we turn to 2 Corinthians 4:4.
இப்பொழுது நாம் 2 Corinthians 4:4 திருப்புவோம்.
And says this is the light of the gospel of the glory of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி என்று வாசிக்கிறோம்.
The image of God.
தேவனுடைய சாயலா இருக்கக்கூடிய ஒளி.
And we saw in chapter 3 verse 18 that the Holy Spirit wants to change us into that likeness.
அந்த சாயலாகத்தானவே நம்மை மறுபடுத்த முடியாக பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே கிரியை செய்கிறார் என்று 3:18 வாசித்தோம்.
That means like Jesus lived on earth I can also live.
அவருடைய பொருள் என்னவென்றால், இயேசு இந்த பூமியிலே எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நானும் வாழ முடியும்.
I can partake of his humility.
அவருடைய தாழ்மையிலே நான் பங்கெடுக்க முடியும்.
I can't produce it.
நானாகவே உற்பத்தி செய்ய முடியாது.
But I can partake of it.
ஆனால் அதிலே நான் பங்கு பெற முடியும்.
I can't produce this electricity.
நான் இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது.
But I can get it and benefit from it in this room.
ஆனால் அந்த மின்சாரத்தை பெற்றுக்கொண்டு நான் இந்த அறையிலே அதனுடைய பயனை அனுபவிக்க முடியும்.
So I can't produce this holiness.
ஆக இந்த பரிசுத்தத்தை என்னால் உண்டாக்க முடியாது.
Like that electricity I can get this from God and become holy.
இந்த மின்சாரத்தை பெற்றுக்கொள்வது போலவே நான் தேவனிடத்திலிருந்து பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமானவனாய் மாற முடியும்.
I can't love my enemies.
என்னுடைய சத்துருக்களை நான் நேசிக்க
But I can get that love from God and love all my enemies.
ஆனால் அந்த அன்பை தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் எல்லா சத்துருக்களையும் சிநேகிக்க முடியும்.
This is the gospel.
இதுதான் சுவிசேஷம்.
Have you experienced it?
நீங்கள் இதை அனுபவித்திருக்கிறீர்களா?
I cannot free myself from the love of money and material things.
நானாகவே பண ஆசையிலிருந்தும் பூமிக்குரிய பொருள்கள் மீது இருக்கக்கூடிய ஆசையிலிருந்து விடுதலை பெற முடியாது.
99.9% of believers who say they are saved.
ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லக்கூடிய விசுவாசிகளிலே 99.9%
They are saved from hell but they are not saved from the love of money.
நரகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களே அல்லாமல் அவர்கள் பண ஆசையிலிருந்து ரட்சிக்கப்படவில்லை.
They love money and material things totally.
அவர்கள் முழுமையாக முழுக்க முழுக்க பணத்தையும் பொருளையும் நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
The Bible says in 1 Timothy 6:10 the love of money is the root of all sorts of evil.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேராய் இருக்கிறது என்று சொல்லி 1 Timothy 6:10 வாசிக்கிறோம்.
So no wonder you have so much fighting among believers and among husband and wife.
புருஷன் மனைவி மத்தியிலேயும் விசுவாசிகள் மத்தியிலேயும் எவ்வளவு சண்டைகள் இருக்கிறது, இதற்கு ஆச்சரியமே இல்லை.
Many of you are husbands and wives.
இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களில் அநேகர் கணவன் மனைவியாக
வந்து you ask yourself what do you fight about at home?
நீங்கள் வீட்டிலே சண்டை போடுகிறீர்கள், எதற்காக சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள்.
How many you fight about biblical doctrines? Hardly anybody.
வேதத்தினுடைய சத்தியத்துக்காக எத்தனை பேர் சண்டை போடுகிறீர்கள்? அப்படி யாரும் இல்லை.
You're fighting about some sari or shirt or food or clothing or something. Earthly, all earthly things.
வாங்கி கொடுத்த புடவை சரியில்லை, வாங்கி கொடுத்த சாப்பாடு சரியில்லை, சமைத்த சாப்பாடு சரியில்லை என்று சொல்லி பூமிக்குரிய காரியத்துக்காக தான் சண்டை
போடுகிறீர்கள். It's because we love earthly things so much.
ஏனென்று சொன்னால் நாம் பூமிக்குரிய காரியங்களை அவ்வளவாய் நாம் நேசிக்கிறோம்.
You're saved from hell but you're not saved from the love of earthly things.
நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள், ஆனால் பூமிக்குரிய ஆசையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படவில்லை.
Because the devil has blinded our eyes to the gospel of the glory of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்திற்கு பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்கி விட்டான்.
So what is the solution?
அவை தீர்வு என்ன?
Turn to 2 Corinthians 4:6.
2 Corinthians 4:6.
God who said light must shine out of darkness is now shone into our hearts to give us this light of the knowledge of the glory of God in the face of Christ.
2 Corinthians 4:6 வாசிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்.
That is the interpretation of what we read in Genesis chapter 1.
ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே வாசித்த வசனத்தினுடைய வெளிப்பாட்டை வியாக்கியானத்தை இந்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
What is the darkness?
இருள் என்ன?
The darkness is this selfish proud life we have inherited from Adam.
இருள் என்பது ஆதாமிடத்திலிருந்து நாம் சுதந்திரத்தை கொண்ட தன்னலம் நிறைந்த சுயநலம் நிறைந்த பெருமையான ஒரு வாழ்க்கை.
The two characteristics of the devil are selfishness and pride.
பிசாசுக்கு இருக்கக்கூடிய இரண்டு தன்மைகள் தன்னலம் பெருமை.
And he put that poison into Adam and Eve.
அந்த விஷத்தை ஆதாம் ஏவாளுக்குள்ளாக போட்டு விட்டான்.
And we have all descended from Adam and Eve.
நாம் எல்லாரும் அந்த ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து நாம் அதை பெற்றுக்கொண்டோம்.
And just like we carry physical characteristics of our earthly parents.
பூமிக்குரிய நம்முடைய அப்பா அம்மா இடத்திலிருந்து நாம் அந்த சாயலை பெற்றுக்கொள்கிறது போல,
we have all inherited from Adam selfishness and pride.
ஆதாம் இடத்திலிருந்து நாம் எல்லாருமே சுயநலத்தையும் பெருமையையும் சுதந்திரத்தை கொண்டோம்.
Our life is centered in around ourselves.
நம்முடைய வாழ்க்கை என்பது நம்மை நாமே சுற்றி இருக்கிறது, நம்மை வைத்தே சுற்றி கொண்டிருக்கிறது.
I can get what I can get what I can get.
இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும், இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி எனக்கு எனக்கு எனக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
That's how every businessman here lives.
இப்படித்தான் ஒவ்வொரு வியாபார தொழில் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள்.
Think of somebody who starts a new business here.
இன்றைக்கு ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கிற ஒரு நபரை எண்ணி பாருங்கள்.
Some new business.
ஒரு புது தொழில்.
What is he starting it for?
அவர் எதற்காக அந்த தொழிலை ஆரம்பிக்கிறார்?
You think he's starting it for your benefit? No.
உங்களுடைய ஆதாயத்துக்காக அவர் தொழில் ஆரம்பிக்கிறாரா? அப்படி ஏமாந்து
போறீங்க. Not at all.
இல்லவே இல்லை, இல்லவே இல்லை.
Whether it's a jewelry shop or a vegetable shop.
அது நகை கடையா இருந்தாலும் சரி, காய்கறி கடையா இருந்தாலும் சரி.
He fools you to say this is to serve you.
உங்களுக்கு உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி உங்களை ஏமாற்றுகிறார்கள்.
He is serving himself.
அவர் தனக்கு தானே சேவை செய்து கொண்டிருக்கிறார்.
Every businessman starts something for his own benefit.
ஒவ்வொரு தொழில் அதிபரும் ஒவ்வொரு வியாபாரம் செய்கிறவரும் தன்னுடைய ஆதாயத்துக்காக தான் அதை ஆரம்பித்து செய்கிறார்.
In Karnataka we have so many medical colleges, engineering colleges started by people.
கர்நாடக மாநிலத்தில் எவ்வளவோ பொறியியல் கல்லூரிகளும் மருத்துவக் கல்லூரிகளும் மக்கள் ஆரம்பித்து நிறைய பெருகிக்கொண்டே இருக்கிறது.
What do they say?
என்ன சொல்கிறார்கள்?
This is to serve the needy people of India.
இந்திய தேசத்தில் உள்ள தேவையுள்ள மக்களுக்கு நாங்கள் சேவை செய்யும்படியாக காத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள்.
All rubbish. It is to make money. That's
all. எல்லாம் குப்பை. பணம் சம்பாதிப்பதற்கு வேண்டிய உத்திகள் தான் அவைகள்.
So every politician,
ஒவ்வொரு அரசியல்வாதியும்,
they come at voting time and saying we want to serve the people, we want to help you.
ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக, எங்கள் வாக்காளர்களுக்கு நாங்கள் பணி செய்யும்படியாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்கிறார்கள்.
And when they become politicians,
அரசியல்வாதியாக அங்கே போய் உட்காரும் பொழுது,
in 1 year,
ஒரு வருஷத்திலே,
their assets go from 1 lakh to 10 crores.
ஒரு லட்சமா இருந்த அவர்களை சொத்து இப்போது 10 கோடியாக மாறிவிட்டது.
You think it is to serve you?
உங்களுக்கு ஆதாயம் உங்களுக்கு சேவை செய்வதற்காகவா?
Everybody in the world is serving themselves.
உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தனக்கு தானே சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
Businessmen,
அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள்.
What about the preachers? They are supposed to be better, right?
பிரசங்கியார்களை குறித்து என்ன? அவர்கள் கண்டிப்பாக இப்படி இந்த ரகத்தை சேர்ந்துள்ள இருக்க மாட்டார்களா?
We are here to serve God's people.
இங்கே தேவனுடைய மக்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள்.
Why do they pass the bag around after that to collect money from people?
அதுக்கு பிறகு ஏன் பணத்தை வசூல் செய்யும்படியாக காணிக்கை பையை சுற்ற விடுகிறார்கள்?
It's all a deception.
இதெல்லாம் ஒரு வஞ்சனை.
We got it from Adam.
ஆதாம் என்றதன நாம் அதை பெற்றுக்கொண்டோம்.
Think of myself.
என்னை குறித்தே எண்ணிக்கொண்டே இருப்பது எப்பொழுதும்.
So if a preacher wants to get a big crowd in his church.
ஒரு பிரசங்கியாருக்கு சபையிலே நிறைய கூட்டம் நிரம்பி வழிய வேண்டும் என்று அவர் விரும்பினால்,
he must preach a gospel which will satisfy the self-centered nature of Adam.
ஆதாமுடைய சுயநலம் சார்ந்த அந்த தன்மையை நிறைவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்ய வேண்டும்.
He must preach like this.
அவர் இப்படி தான் அவர் பிரசங்கிக்க
வேண்டும். If you come to Jesus,
இயேசு இடத்திலே வந்தால்,
he will do this for you.
உனக்கு இதை செய்வார்.
He will do that for you.
இதை உனக்கு செய்வார்.
And he will do the other thing for you.
இதை உனக்கு செய்வார்.
You'll get a better car.
உனக்கு நல்ல கார் கிடைக்கும்.
You'll get a better job.
நல்ல வேலை கிடைக்கும்.
You'll get forgiveness of sins.
பாவ மன்னிப்பு கிடைக்கும்.
You'll go to heaven.
நீ பரலோகத்துக்கு போவாய்.
Your sickness will be healed.
உன்னுடைய வியாதிகள் சுகமாக்கப்படும்.
Who doesn't want all that?
யாருக்கு தான் இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்வார்கள்?
Coming to Jesus, I'll get all this.
Oh, yesu nadu illa ivagala manaku kedaikuma?
Give me, I'll sign the decision card.
Naan kaiye thukkuren, edhai kaiye thukkuren solunga, kaiye thukkuren.
That's wonderful.
Arpudhama irukirade.
And do I have to give some money?
இதுக்கு ஏதாவது கொஞ்சம் காசு கொடுக்கணுமா?
Yeah, you give some money, God will give you 100 times back.
ஆம், கொஞ்சம் பணம் கொடுத்தால் 100 மடங்கு ஆண்டவர் திருப்பி கொடுப்பார்.
Every Marwadi will definitely give their money to this bank which gives.
ஒவ்வொரு Marwadiyum கண்டிப்பாக இப்படிப்பட்ட வங்கிக்கு பணத்தை கொடுத்து விடுவார். யார் வேண்டாம் என்று சொல்லுவார்கள்?
Most banks will give 6-7% interest.
அநேக வங்கிகள் 6 அல்லது 7% தான்.
But here is a bank
வட்டி கொடுக்கும்.
Give me 100 times what I give.
ஆனால் இங்கே ஒரு வங்கி இருக்கிறது, நான் கொடுக்கிற பணத்துக்கு 100 மடங்கு திருப்பி கிடைக்கிறதா?
What a fantastic blindness the devil has put upon people.
பிசாசு ஜனங்களிடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு குருட்டை வைத்து விட்டான் பாருங்கள், குருளாக்கி விட்டான்.
Do you know what the real gospel Jesus preached?
இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த மெய்யான சுவிசேஷம் என்ன என்று தெரியுமா?
He said, if you come to me,
என்னிடத்தில் நீ வருவாயானால்,
He didn't say, I'll give you money.
நான் உனக்கு பணம் தருவேன் என்று சொல்லவில்லை.
He didn't even say, I'll give you healing.
உனக்கு வியாதியிலிருந்து சுகம் தருவேன் என்று கூட அவர் சொல்லவில்லை.
He says, you'll have to deny yourself.
உன்னை நீயே வெறுத்து.
You'll have to take up the cross every day and die to yourself.
அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு உனக்கு நீ மரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
And he said, if you follow me, you'll be hated by people in the world.
என்னை நீ பின்பற்றினால் இந்த உலகத்தார் உன்னை வெறுப்பார்கள் என்று இயேசு சொன்னார்.
You will be persecuted.
நீ உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள்.
Some of you will be killed.
உங்களில் ஒரு சிலர் கொலை செய்யப்படுவீர்கள்.
So he was inviting people.
ஆகவே அவர் இப்பொழுது ஜனங்களை வரவழைக்கிறார்.
Not come and get money.
வந்து பணத்தை பெற்றுக்கொள் என்று அல்ல.
But come and die.
வந்து மரிக்க வேண்டும்.
Where have you heard a preacher say that?
பிரசங்கர் இப்படி பிரசங்கிப்பதை நீங்கள் எங்கே கேட்டிருக்கிறீர்கள்?
I preached it for 30 years.
நான் 30 ஆண்டுகளாக இதை பிரசங்கித்திருக்கிறேன்.
It's the only gospel there is.
இந்த ஒரே ஒரு சுவிசேஷம் தான்.
But it's not just death.
ஆனால் இது மரணம் மட்டுமல்ல.
The Bible says if we die with him, we will live with him.
அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து மறுப்போம் என்று வேதம் சொல்கிறது.
He says, give me your rotten Adamic life, I will give you a better heavenly life.
கெட்டு போன ஆதாமுடைய வாழ்க்கையை நீ எனக்கு கொடுத்து விடு, நான் உனக்கு பரத்தின் வாழ்க்கையை கொடுத்து விடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
You may not get much money, but you'll get a better life.
உனக்கு பணம் அதிகமாக கிடைக்காமல் போகலாம், ஆனால் மேன்மையான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்.
Now initially,
ஆரம்பத்தில்
we all come to the Lord with some selfish desire.
நாம் எல்லாரும் ஏதோ ஒரு சுயநல ஆசையோடு கூட தான் தேவனிடத்தில் வருகிறோம்.
People come to Jesus to escape hell.
நரகத்திலிருந்து தப்பிக்க முடியாக இயேசுவிடத்தில் வருகிறார்கள்.
They turn to the Lord when their business crashes.
தங்களுடைய தொழிலே நஷ்டம் அடைந்து விட்டால் தேவனை தேடி வருகிறார்கள்.
Or they get sick and they turn to the Lord.
வியாதிப்பட்டபடினாலே தேவனிடத்தில் வருகிறார்கள்.
There are many reasons why people come to Jesus.
இயேசுவிடத்தில் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு.
Even in the gospel.
சுவிசேஷங்களிலே கூட.
And the good news is
நல்ல செய்தி என்ன தெரியுமா?
That the Lord accepts you even when you come with those selfish reasons.
அப்படிப்பட்ட சுயநல நோக்கோடு கூட நீ தேவனிடத்தில் வந்தாலும் கூட தேவன் உன்னை ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் நல்ல செய்தி.
We have a verse here. Come let us return to the Lord.
கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்றதன ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது.
There you have a picture of the prodigal son going back to his home and the father welcoming him.
பார்த்தீர்கள் பன்றி சாப்பிடுகிற தவிட்டி தான் சாப்பிடுகிறேன், போதுமான அளவு கிடைக்கவில்லை, பசிக்கிறது.
In my father's home, even the servants are getting better food than this.
என்னுடைய அப்பா வீட்டிலே இந்த பன்றிகளுக்கு கிடைக்கக்கூடிய தவிட்டை காட்டில் மேன்மையான ஆகாரத்தை வேலைக்காரர்கள் சாப்பிடுகிறார்கள்.
Let me go back.
ஆகவே நான் திரும்பி
போகட்டும். What for?
எதற்காக?
Not because I dishonored my father.
தவப்பனை நான் கனவினம் பண்ணினதற்காக அல்ல.
But I'm hungry.
நான் பசியா இருக்கிறேன்.
He went for his own need.
தன்னுடைய சொந்த தேவைக்காக தன்னுடைய தவப்பனிலே சென்றான்.
Remember that.
ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். இயேசு இந்த கதையை சொன்னார்.
He went back because he felt a need.
அவன் தன்னுடைய தேவையை உணர்ந்தபடினாலே அவன் போகிறான்.
Did the father receive him?
தாப்பன் அவனை ஏற்றுக்கொண்டாரா?
Did the father say, hey, you come back just because you're hungry, is it?
ஏய், என்ன பசிக்குதுன்னு திரும்பி வந்துட்டியா என்று கேட்டாரா?
Jesus said the father ran and embraced him.
தாப்பன் ஓடி தன்னுடைய மகனை கட்டி தழுவி கொண்டான் என்று
சொல்கிறார். What do we learn from that?
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
That even when you come to God with a selfish reason, he welcomes you.
தன்னல நோக்கம் என்ற காரணத்தோடு கூட வந்தாலும் கூட அவருனை அப்படியா ஏற்றுக்கொள்கிறார்.
Did you come because you wanted to escape hell?
நரகத்தை இருந்து தப்பிக்க முடியாக நீ வந்தாயா?
God says, come, I'm so happy you came.
வா, நீ வந்தது நிமித்தமா நான் சந்தோஷப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Did you come because you were sick?
வியாதிப்பட்டவனாய்
தேவனிடத்தில் வருகிறாயா? The Lord says, come, I'll heal.
வா, நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொல்கிறார்.
Did you come because your business crashed and you wanted some money?
தொழில் நஷ்டமடைந்து விட்டது, எனக்கு பணம் தேவை என்று தேவனிடத்தில் வருகிறாயா?
Come,
வா என்று ஆண்டவர் அழைக்கிறார்.
You came for your own need, God welcomes you.
உன்னுடைய சொந்த தேவை நிமித்தமாய் தன்னல நோக்கத்தோடு கூட வந்தாய், தேவனை அழைத்துக் கொண்டார்.
It's okay, we begin our life like that.
அது சரிதான், நாம் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம்.
But after he had stayed in the father's house for 1 year,
ஒரு வருஷம் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே தங்கின பிறகு,
and he sees the goodness of the father,
தன் தகப்பனுடைய நன்மையை தாராள மனதை பார்க்கிறான்.
This fellow has wasted all the father's property,
தன்னுடைய அப்பாவுடைய சொத்தை எல்லாம் வீணாக்கி விட்டான்.
Dishonored the father's name,
தகப்பனுடைய பேருக்கு அவ்வளவு கனவினத்தை கொண்டு வந்து விட்டான்.
And he sees his father is so forgiving,
ஆனால் அப்பா அவ்வளவு மன்னிக்கிறவர் இருக்கிறதை பார்க்கிறான். அவ்வளவு நல்லவராக இருக்கிறதை பார்க்கிறான். மிகவும் இரக்கமுள்ளவராக இருக்கிறதை பார்க்கிறான்.
One year of seeing that,
ஒரு வருஷம் அதை பார்த்த பிறகு,
you go and ask him,
அவனிடத்தில் போய் கேட்டு பாருங்கள்,
why are you still staying in the father's house?
இன்னும் ஏன் உன்னை அப்பா வீட்டில் நீ தங்கி இருக்காய்?
Because I like the food.
எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கிறது என்று சொல்லுவானா?
You would say, what a wretched, ungrateful fellow.
அப்படி சாப்பாடு பிடிக்கிறதுக்காக அப்பா வீட்டில் ஒரு வருஷம் தங்கியிருக்கேன் என்று சொன்னால் எவ்வளவு நன்றி கெட்ட மனிதனா இருக்கிறான் என்று சொல்லுவோம் அல்லவா?
What do you want from your father?
அப்பா விடத்திலிருந்து உனக்கு என்ன
வேண்டும்? I want a little more of his money.
இன்னும் கொஞ்சம் பணம் எனக்கு வேண்டும்.
Are you already taken half of it and wasted it?
ஏற்கனவே பாதி சொத்தை எடுத்துட்டு போய் எல்லாம் விரயமாக்கி விட்டாய்.
No, he's got more. I want to get some more from him.
இல்ல அப்பாட்ட இன்னும் நிறைய பணம் இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், அதுக்காக வந்திருக்கிறேன்
சொன்னாலும். What would you think of that boy?
அப்படி ஒரு வருஷம் கழித்து அவன் சொன்னால் அவனை குறித்து என்ன எண்ணுவீர்கள்?
What would you think if your son was like that?
உங்களுடைய சொந்த மகனே அப்படி இருந்தால் நீங்கள் அவனை குறித்து என்ன
எண்ணுவீர்கள்? Wasted half your property.
உங்களுடைய சொத்திலே பாதியை அவன் வீணடித்து விட்டான்.
Came back, you welcomed him.
திரும்பமாய் வந்தான், நீங்கள் அவனை வரவேற்றீர்கள்.
He spends 1 year in your house.
ஒரு வருஷம் உங்களுடைய வீட்டில் தங்கி இருக்கான்.
He sees all your goodness.
உங்களுடைய நன்மை எல்லாம் பார்க்கிறான், நல்ல குணத்தை பார்க்கிறான்.
And he comes and asks you.
வந்து கேட்கிறான், அப்பா இடத்துல வந்து கேட்கிறான்.
Daddy, have you written my name in your will that I'll get some of the money from your property?
Appa, inno unga sottu meedi irukla adhula enakku unnum paadhi kedaikkunu uyil edirkeengla illaya endru ketal,
you'd feel so unhappy.
Ulo sandosham illadavaraya avar unarva.
After all that I've forgiven my son, he still is like this.
என்னுடைய மகனுடைய எவ்வளவு காரியங்கள் நான் மன்னித்த பிறகும், எவ்வளவு நல்ல குணத்தை காண்பித்த பிறகும் இன்னும் என்னுடைய மகன் இப்படி இருக்கானே.
But I don't think he would have been like that.
ஆனால் அவன் அப்படி இருந்திருக்க மாட்டான் என்று எண்ணுகிறேன்.
He would have said.
அவன் சொல்லி இருந்திருப்பான்.
I don't deserve anything, father.
அப்பா வீட்டிலிருந்து பெறுவதற்கு நான் எதற்கும் தகுதி இல்லை.
I just want to spend all my life serving you.
என்னுடைய வாழ்க்கை முழுதுமாக அப்பா உங்களுக்கு நான் சேவை செய்தே நான் மறிக்கிறேன்.
I don't want any payment.
எனக்கு எந்த ஒரு சம்பளமும் வேண்டாம்.
I don't want any reward.
எனக்கு எந்த வெகுமதியும் வேண்டாம் அப்பா.
I just want to please you.
ஆண்டவரே, நான் உம்முடத்திலே நான் தங்கியிருந்தால் போதும், உமக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும்.
You said that to Jesus.
நீங்கள் இயேசுவிடத்தில் சொல்லி இருக்கிறீர்களா?
You came initially for some personal need.
ஆரம்பத்திலே வரும்பொழுது தனிப்பட்ட ஒரு தேவையோடு தான் நீங்கள் இயேசுவிடத்தில் வந்தீர்கள்.
But most of you have been more than 1 year in the Father's house.
இங்கே இருக்கக்கூடிய அநேகரிலே நீங்கள் பெருமாளானவர்கள் ஒரு வருஷத்திற்கும் அதிகமாகவே தாவப்புடைய வீட்டிலே தங்கியிருக்கிறீர்கள்.
Have you been delivered from your self-centered life?
உங்களுடைய சுயநலம் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி விட்டீர்களா?
Where you only think in terms of getting from God?
அல்லது இன்னுமாய் நான் தேவனுடைய என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று கொண்டே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
You know, I find among Christians,
கிறிஸ்தவத்தில் நான் பார்ப்பது என்னவென்றால்,
we can divide people into two.
கிறிஸ்தவ மக்களை இரண்டாக நாம் பிரிக்கலாம்.
All the people sitting here,
இங்கே இருக்கிற உங்களையும் சேர்த்து சொல்கிறேன், உங்களை இரண்டாக பிரிக்கலாம்.
After your sins are forgiven and you're born again,
உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு, நீங்கள் மனம் திரும்பின பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு,
after that you are still divided into two.
அதற்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவர்களை இரண்டாக கூட்டமாக பிரிக்கலாம்.
One group says,
ஒரு கூட்டம் சொல்கிறார்கள்,
what is the maximum I can get from God for myself in my in earthly things before I die?
நான் மரிப்பதற்கு முன்பதாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக அதிகபட்சம் தேவனிடத்திலிருந்து எவைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும்?
And there are many preachers to feed that lust of yours.
இந்த உங்களுடைய இச்சையை சாப்பாடு தீனி போட்டு வளர்ப்பதற்கு அநேக பிரசங்கியர்கள் இருக்கிறார்கள்.
Spiritual language.
அதற்கு ஒரு ஆவிக்குரிய பாஷையும் பேசுகிறார்கள்.
Brother, have faith.
சகோதரி, விசுவாசம் கொள்.
Have faith for a bigger house.
உன்ன பெரிய வீடு கிடைக்கும் என்று விசுவாசி விசுவாசி.
Have faith for a bigger car.
நல்ல பெரிய கார் உனக்கு கிடைக்கும் என்று விசுவாசி.
A better job.
அல்லது நல்ல வேலை கிடைக்கும் என்று விசுவாசி.
Have faith for more healing.
நல்ல குணம் கிடைக்கும் என்று விசுவாசி.
The whole life is centered on what material things, earthly things can I get from this God?
அவருடைய முழு வாழ்க்கையுமே எனக்கு பூமிக்குரிய காரியத்தில் என்ன கிடைக்கும், என்ன பணம் கிடைக்குமா, ஆசீர்வாதம் கிடைக்குமா என்ற தன்னம் சார்ந்த வாழ்க்கை.
One group.
இது ஒரு கூட்டம்.
It's a huge group.
இந்த கூட்டம் பெரியதா இருக்கு.
And then there's a very small number.
இந்த இன்னொரு கூட்டம் சிறு கூட்டமாக இருக்கு.
Whose attitude is not what is the maximum I can get from God.
இவருடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்றால், தேவனிடத்திலிருந்து நான் என்ன அதிகமான காரியங்களை பெற முடியும் என்றால்,
what is the maximum God can get from me in my one earthly life.
எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே அதிகபட்சமாய் தேவன் என்னிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ள முடியும்?
My life, my time, my money, my energy.
என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பணம், என்னுடைய சக்தி, என்னுடைய நேரம்.
Those are the spiritual Christians.
அவர்கள் தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள்.
The others are born again, but the Bible calls them carnal.
மற்ற கூட்டத்தார் அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். வேதமோ அவர்களை மாம்சீக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறது.
You say, Brother Zach, you don't believe in claiming things from God?
தேவனிடத்திலிருந்து காரியங்களை உரிமை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கேட்கலாம்.
Yes.
கேட்புரிமையை பெறுவது நல்லதுதான்.
I have asked God for many things.
நான் தேவனிடத்தில் பல காரியங்களுக்காக கேட்டிருக்கிறேன்.
I used to be a slave to anger.
கோபத்துக்கு அடிமைகளாக இருந்த இருக்கிறவர்கள்.
I used to be angry with my wife, angry with other people.
நான் கோபத்துக்கு அடிமையாக இருந்தேன், மனைவியின் மீதும் பிள்ளைகள் மீதும் மக்கள் மீதும்.
I have கோபப்பட்டுக் கொண்டிருந்தேன். I have faith that you can free me from my anger.
ஆண்டவரே, என்னுடைய கோபத்திலிருந்து நீர் என்னை விடுதலையாக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கேட்டேன்.
I got it.
நான் அதை பெற்றுக்கொண்டேன்.
I used to be discouraged, depressed, complaining, murmuring.
நான் அதேரியப்பட்டு சோகத்தோடு கூட இருந்து குறை சொல்லி முறுமுறுத்துக் கொண்டே இருந்தேன்.
I want to have faith that I'll be completely freed from all murmuring and grumbling.
எல்லா குறை சொல்லுதலிலிருந்து முறுமுறுப்பிலிருந்து முற்றிலுமாக விடுதலை முடியும் என்று சொல்லி விசுவாசித்தேன்.
I want to be free from all discouragement and bad mood.
எல்லா அதேரியத்திலிருந்தும் எல்லா விதமான சோர்விலிருந்தும் நான் விடுதலையாக வேண்டும் என்று கேட்டேன்.
I want to claim this from God by faith.
விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் இதை நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தேன்.
I never asked God for cheap things like houses and cars.
வீடு கார் போன்றதான மிகவும் விலை குறைவான காரியங்களை தேவனிடத்தில் நான் கேட்கவில்லை.
I know that'll all perish with this earth.
அவைகளெல்லாம் இந்த பூமியோடு கூட அழிந்து விடும் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
I asked God for the real riches.
நான் தேவனிடத்தில் மெய்யான பரத்துக்குரிய பொருளை பொக்கிஷத்தை நான் கேட்டேன்.
Patience.
பொறுமை.
And joy.
சந்தோஷம்.
Victory over all sin.
பாவத்தின் மேல் வெற்றி.
Lord, I have faith that you will deliver me from every dirty lustful thought in my mind.
ஆண்டவரே, என்னுடைய மனதிலே எழும்புகிறதான ஒவ்வொரு இச்சையான எண்ணத்திலிருந்தும் நீர் விடுதலையாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறேன்.
Oh, the devil has fooled you. Instead of these real riches, you're satisfied with these little toys.
இந்த மெய்யான பொக்கிஷத்தை விட்டுவிட்டு நீங்கள் பொம்மை பொருளுக்காக தேவனுடைய கேட்க வைத்து விட்டானே பிசாசு, எப்படி ஏமாற்றி விட்டான் பாருங்க.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
the Lord is telling all of you,
தேவன் எல்லாருக்கும் சொல்லுகிறார்,
my son, my daughter,
என் மகனே, என் மகளே,
I have an inheritance for you.
உனக்கென்று நான் ஒரு சொத்தை வைத்திருக்கிறேன்.
Don't be fooled by all the preachers who have kept you down at an earthly level.
உன்னை பூமிக்குரிய கீழான நிலையிலேயே உங்களை வைத்து விட்டதான பிரசங்கர்களை பார்த்து கேட்டு கேட்டு ஏமாந்து போக வேண்டாம்.
Come up higher.
மேலே ஏறி வா.
And live that heavenly minded life on this earth that Jesus lived.
இயேசு இந்த பூமியிலே பரலோக சிந்தை கொண்டவராய் வாழ்ந்தது போல அந்த வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்து விடு.
You know you can live like that.
இதுபோல நீங்கள் வாழ முடியும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா?
I'm sure that boy who came back to the father's house,
தாப்புனே வீட்டுக்கு திரும்பி வந்த அந்த பையன்,
he never wanted anything from his father after that.
அதற்கு பிறகு அப்பா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி அவன் ஒன்றும் விரும்பவில்லை.
He only said, dad, how can I help you and serve you in your business?
அப்பா, உங்களுடைய தொழிலிலே நான் எப்படி உதவி செய்ய முடியும், எப்படி உங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும் என்று மட்டும் சொல்லுங்கள், அப்படி இருந்து விடுகிறேன் என்று சொல்லியிருப்பான்.
Salary, I don't want any money.
எனக்கு எந்த சம்பளமோ எனக்கு பணமோ வேண்டாம் அப்பா.
Give me the privilege of serving you the rest of my life.
என் வாழ்க்கையில் உள்ள எஞ்சிய பகுதியிலே உங்களுக்கு சேவை செய்ய முடியான தருணத்தை மட்டும் எனக்கு தந்து விடுங்கள்.
Are you like that?
அப்படி நீங்கள் இருக்கிறீர்களா?
Some of you have been in the father's house 15-20 years.
உங்களிலே ஒரு சிலர் தகப்பனுடைய வீட்டிலே 15-20 ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கிறீர்கள்.
And you're still asking the father, give me this and give me that and some more money and some more this.
இன்னும் ஆய் அப்பாவை பார்த்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுங்க, இன்னும் அதை கொடுங்க, இது கொடுங்க என்று கேட்டு கொண்டே இருக்கிறீர்கள்.
When will you finish with your selfish self-centered life?
உங்களுடைய தன்னலம் சார்ந்த சுயநலம் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து என்றுதான் விடுதலை பெற போகிறீர்கள்?
When will you allow the Holy Spirit to remove the blindness from your eyes?
இந்த குருட்டை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கும்படியா எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுப்பார்?
You have come to the Lord for forgiveness.
மன்னிப்பாம் மன்னிப்புக்காக தேவனிடத்தில் வந்திருக்கிறீர்கள்.
Let us come return to the Lord to be freed from our self-centered life.
நம்முடைய சுயநலம் சார்ந்த வாழ்க்கையில் விடுதலை பெறுவதற்காக கர்த்தரிடத்தில் திரும்பி வருவோம் பிரியமானவர்களே.
That is the message of the gospel.
இதுதான் சுவிசேஷத்தின் செய்தி.
I can testify from many years of my own experience.
என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பல ஆண்டுகளாக வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நான் சாட்சியாக சொல்ல முடியும்.
I never experienced this for the early years, 16 years of my Christian life.
என்னுடைய ஆரம்பகால 16 ஆண்டுகால கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் அனுபவிக்கவில்லை.
But I battled through and by the power of the Holy Spirit I began to understand that the devil had cheated me.
பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே போராட்டங்கள் மூலமாக பிசாசு என்னை வஞ்சித்து விட்டான் என்பதை கண்டுகொண்டேன்.
I said, Satan, you're not going to cheat me of my inheritance.
சாத்தானே, இனிமேலும் நீ என்னுடைய சுதந்திரத்திலிருந்து என்னை நீ வஞ்சிக்க முடியாது.
I want to share that gospel with you.
இந்த சுவிசேஷத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
My dear brothers and sisters.
நர்மையான சகோதர சகோதரிகளே.
I am not preaching this for money.
இந்த பணத்திற்காக நான் இதை பிரசங்கிக்கவில்லை.
I don't preach for money at all.
நான் ஒரு காலம் பணத்துக்காக பிரசங்கிப்பதே கிடையாது.
Like the apostle Paul.
அப்போஸ்தலனாய் பவுலை போல.
I support myself with my own business. I don't take any money for preaching the gospel.
நான் எங்கே போனாலும் பிரசங்கிப்பதற்கென்று நான் பணத்தை வாங்குவதே கிடையாது. நான் என்னுடைய சொந்த குடும்பத்தை தாங்குவதற்காக நான் ஒரு வேலை செய்து நான் தாங்குகிறேன்.
Why am I sharing the gospel?
ஏன் நான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன்?
That's why in all our meetings we never take a collection.
ஆகவே நம்முடைய எங்கே என்னுடைய கூட்டங்கள் நடந்து எங்கள் கூட்டங்கள் நடந்தாலும் நாங்கள் காணிக்கை வசூல் செய்வதே இல்லை.
I have not done it in 35 years.
35 ஆண்டுகளாக ஒரு காலம் இதை நான் செய்ததே இல்லை.
Nowhere in the world.
உலகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் நான் செய்ததே இல்லை.
Because we want to show people the gospel is free.
சுவிசேஷம் இலவசம் என்பதை காண்பிக்கும்படியாக நாங்கள் இப்படி செய்திருக்கிறோம்.
The third rate useless earthly gospel they sell it for money.
மூன்றாம் தரமான பிரயோஜனமற்ற பூமிக்குரிய சுவிசேஷத்தை பணத்துக்காக விற்பனை செய்கிறார்கள்.
But the real gospel of the glory of Christ is absolutely free.
ஆனால் உண்மையான கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷமானது முற்றிலும் இலவசம்.
That's the way you know it's from God.
அப்படி தான் இது தேவனிடத்திலிருந்து வருகிறதா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
The devil is always stealing.
பிசாசு எப்பொழுதே திருடிக் கொண்டே இருக்கிறான்.
Man is always selling.
மனிதன் எப்பொழுதே விற்றுக் கொண்டே இருக்கிறான்.
And God is always giving things free.
தேவன் எப்பொழுதுமே இலவசமாய் கொடுத்துக் கொண்டே
இருக்கார். The difference between God, man and the devil.
தேவனுக்கும் மனிதருக்கும் பிசாசுக்கும் இதுதான் வித்தியாசம்.
The gospel of God is free.
தேவனுடைய சுவிசேஷமானது இலவசமானது.
You can have it.
நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer,
நம் எல்லாரும் நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
I want to invite you to respond to the gospel you heard.
இன்றைக்கு கேட்ட இந்த சுவிசேஷத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாய், கீழ்ப்படிய முடியாய் நான் உங்களை கேட்கிறேன்.
I invite you to come back tomorrow and day after and hear some more.
நாளையும் நாளை மறுநாளும் இன்னும் அதிகமாய் நீங்கள் கேட்க முடியாக உங்களை வரவேற்க.
Heavenly Father,
எங்கள் பரலோக பிதாவே,
I pray that you will sow seed in people's hearts this evening.
இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே மக்களுடைய உள்ளத்திலே விதைகளை விதைக்க முடியாய் ஜெபிக்கிறோம்.
Deliver many from this self-centered wretched life.
ஆண்டவரே தன்னலம் சார்ந்த சுயநலம் சார்ந்த பரிதாபமான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே விடுதலையாக்க முடியாய் கேட்கிறோம்.
We can see the gospel of the glory of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளியை நாம் காண முடியாய் கிருபை செய்வீராக.
Pray in Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.